திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: நீத்தல் விண்ணப். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பத்தொன்பதாவது பாடலாக இருக்கின்ற உங்கையில் பிள்ளை என்கின்ற பாடல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த பாடல் பாவை நோன்பு நோற்றவர்களாகிய பெண்கள் தனந்தோறும் ஜவருமான விடியற் காலையில எழுந்து நீராடி நீராடி சுவாமியை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து மன வாக்கு காயங்களாலே நினைந்து வாழ்த்தி வணங்கி இந்த 19வது பாடலிலே அவனிடத்திலே வரம் கேட்பதாக அமைந்தது இந்த பாடல். அப்படி வரம் கேட்பதிலே எப்படிப்பட்ட வரத்தை கேட்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு. பரமேஸ்வரனுடைய திருவருளை பெறுவதற்கு அவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவனுக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு பிள்ளைக்கு வேண்டிய நன்மையெல்லாம் தாய் அறிந்து அந்த குழந்தைக்கு செய்வாள். இன்னொருவர் உன்னுடைய பிள்ளைய நீ பார்த்துக்கொள், இந்த பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக உலகத்தில் இருக்கின்ற மனித வர்க்கமாக இருக்கிற தாயா தாய்க்கு பிள்ளைகளினுடைய நன்மதியமை எல்லா உயிர்களும் சிவனுடைய குழந்தைகள். அப்படி எல்லா உயிர்களும் சிவனுடைய குழந்தைகள் என்று சொன்னால் அந்த உயிர்கள் சிவனிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தாய்க்கு பிள்ளையினுடைய தேவை தெரியும். எல்லா உலகங்களுக்கும் தாயா இருக்கிறவனும் சர்வஜ்ஞனுமான பரமேஸ்வரனுக்கு நம்முடைய தேவை எல்லாமே அவனுக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்தாலும் வேண்டுதல் என்பது ஒன்று இருக்கிறது. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் முழுதும் தருவோயினி என்றும் மாணிக்க வாசகர் சொன்னார். சில அடியவர்கள் சிவனிடத்திலே அது வேண்டு இது வேண்டு என்று கேட்டு இருக்கிறார்கள், வாங்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பாவனோன்பு நோற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடத்திலே வேண்டுவதாக அமைந்தது இந்த பாடல். உயிர்கள் சிவனுக்கு அடிமை அடைக்கலாம். அடிமையாக இருக்கின்ற ஒருவனுக்கு அந்த அடிமையாக வைத்து அவனை நடத்துகின்ற தலைவனுக்கு அந்த அடிமைக்கு வேண்டிய தேவையெல்லாம் அவன் செய்து கொடுக்கவும். உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒருத்தனுக்கு என்ன வேண்டும் என்பது தெரியாது. கடவுளுக்கு எல்லாமே தெரியும், யாராருக்கு எது வேணும் என்பது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் திருவாசகத்துல வேண்டத்தக்க அறிவுனி. என்ன காரணம் என்றால், உயிருக்கு உயிராக இருக்கிறான், அறிவுக்கு அறிவாக இருக்கிறான். உயிருக்குள் உயிராகவும் அறிவுக்கு அறிவாகவும் இருக்கிறான். அப்படி உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இருக்கின்றவனுக்கு நமக்கு வேண்டியது தெரியாம இருக்கிறது நியாயமே இல்லை. அவனிடத்துல கேட்பது என்பது ஒரு மிகைதான் அதிகம். அதே தாயினுடைய ஒரு தன்மை என்னவென்று கேட்டால், பிள்ளைய பாதுகாப்பதே அவளுடைய முக்கியமான கொள்கையா. தாயினுடைய ஒரு குணம், அவள் கடமை, அவளுடைய முக்கியமான காரியம் எல்லாமே பிள்ளையை பாதுகாப்பது, பிள்ளைக்கு வேண்டியதை செய்வதாகவே தான் இருக்கும். இவளுக்கு எத்தனையோ மற்ற காரியங்கள் இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் இடையில புள்ள மேலதான் நினைப்பு இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படிலாம் நினைப்பு இல்லைன்னா நாம எல்லாம் வளர்ந்துருக்கவே மாட்டோம், இருந்திருக்கவே மாட்டோம். நினைப்பு தாய்க்கு இல்லையானால் பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் என்பது கூட வடலூரார் பாட்டு. அப்படி மறந்துட்டு இருக்க மாட்டான். அந்த தாயா இருக்கிற இந்த உயிர் வர்க்கத்துல தாயா இருக்கிற இந்த மனித வர்க்கத்துக்கு நினைப்பும் மறப்பு உண்டு, நினைப்பு உண்டு மறப்பு உண்டு. சிவன் என்கின்ற தாய்க்கு நினைப்பும் இல்லை மறப்பும் இல்லை. அதை உதியா மறியா உணரா மறவா என்றார் அருணகிரிநாதர். அவன் உதிக்கிறதும் இல்லை, மறிக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை, மறக்கிறதும் இல்லை. இது மாதிரி மனுஷன் இருக்க முடியாது. சிவன் எப்படிப்பட்டவன் என்று ஒரு இலக்கண ஒரு நாலு வாக்கியத்துல சொன்ன, நாலு வார்த்தையில கந்தர் அனுபூதி நாலு வார்த்தை. உதியா மரியா, உதியான்னா பரவாதவன் இறவாதம், உதித்தல் என்றால் பரத்தல், மறித்தல் என்றால் இறத்தல், ரெண்டும் இல்லை. உதியா மரியா, உணரா மறவா, உணர்தல் என்றால் நினைப்பது, மறவா என்றால் மறத்தல், ரெண்டும் இல்லை. நினைக்கிறதும் இல்லை மறக்கிறதும் இல்லை. நமக்கு நினைக்கிறது உண்டு மறக்கிறதும் உண்டு. அவனுக்கு பரப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நமக்கு பரப்பும் உண்டு இறப்பும். நேர்மார் உயிருக்கும் கடவுளுக்கும் எப்படி வித்தியாசம் என்று கேட்டால், எதாவது உயிர்களுக்கு இருக்குதோ அது கடவுளுக்கு இல்லை, கடவுளுக்கு இருக்கிறது உயிருக்கு இல்லை. இதுதான் சைவத்துல அடிப்படையான ஒரு. மற்ற சமயங்கள்ல எப்படி இருக்கும்னா, நமக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அந்த சாமிக்கு இருக்கும். மற்ற சமயங்களில் இருக்கிற தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு, நினைப்பு மறப்பு, இன்பம் துன்பம், சுக துக்கம் எல்லாம் நம்ம போலவே அதுக்கு இருக்கும். அதை கடவுள் என்று வைத்துக் கொண்டாடுற நம்ம சாமிக்கு அது இல்லை. அதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் சைவ சித்தாந்தத்துலதான் நல்லா தெரியும். அதனால எல்லாரையும் சிவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாரும் சிவனை நினைக்கிறது இல்லை. எல்லாரையும் சிவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய ஆற்றல், அவனுடைய ஞானத்துக்கு அது சாதாரணம் தான். அது எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாரும் கடவுளே நினைக்கிறது. அதனால இந்த பாவநோன்பு நோற்ற பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த 19வது பாடலிலே சுவாமியிடத்திலே அச்சத்தோடு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அந்த அச்சம் என்னவென்று கேட்டால், உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியம். உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்ல வேண்டியதில்லை. இத பழம் சொல்லி என்று சொல்லுகிறார். இது அவருடைய காலங்கத்திலே வழங்கி கொண்டிருந்த ஒரு பழமொழியாகவும் இது இருந்திருக்கு. உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம். இப்ப ஒரு மணமகளை திருமணம் செய்து கொடுக்கும் போது கணவனுடைய கையிலே வைத்து பெண்ணினுடைய தந்தை, இந்த பெண் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறது இல்ல. இந்த பெண்ணு உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுவதே அப்படி செய்கையினாலே காட்டி விடுகிறார். தாயினிடத்திலே மற்றவர்கள் வந்து இந்த புள்ள உனக்கு அடைக்கலாம், உன்னுடைய புள்ள உனக்கு அடைக்கலாம் என்று சொல்ல வேண்டியதில்லை. அடைக்கலம் தான் அவளுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த பழமையான அந்த பழமொழியே நாங்க இப்ப புதிதாக புதுக்குகிறோம் சொல்லுகிறோம் என்கின்ற ஒரு அச்சம், சொல்லப்படாதுதான் சொல்லப்படாதுதான், ஆனாலும் சொல்ல வேணும் என்கின்ற ஆசையினாலே சொல்கிறோம். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் ஏமாச்சத்தார். பணத்தை பத்திரமா வச்சுக்க சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும், பணத்து மேல அவருக்கு வந்து எவ்வளவு உரிய இருக்குன்னு சொல்லி முடியுமா? அளவில்லாத புரியும். அப்பா பணத்தை பத்திரமா வச்சுக்க சொல்ல வேண்டியது இல்லை, அவருக்கே தெரியும் பணத்தினுடைய அருமை தெரியும், பணத்தை வெளியில காட்டப்படாதுன்னு தெரியும். பத்திரமா வச்சிருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும் சொல்ல வேண்டியது இல்லை, ஆனாலும் ஒருவேளை சொல்லும்படியாக இருக்குதல்ல, பத்திரமா வச்சுக்கப்பா பணத்தை சொல்லும்படியாக சொல்றோம் அல்லவா. ஒரு 5 லட்சத்தை பணத்தை கொடுத்தோம்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவான்? பணத்தை பத்திரமா சொல்ல முடியாது. அவர் தெரியும், தெரிந்தாலும் கூட இந்த பணத்தினுடைய ஒரு பெருமை கருதி இதனுடைய அருமை கருதி பத்திரமாக வைத்துக் கொள் என்று சொல்லுவோம். அது போல நாங்கள் உனக்கு அடிமை என்பது உனக்கு நன்றாக தெரியும், எங்களை காப்பது உன்னுடைய கடமை என்பது உனக்கு நன்றாக தெரிந்தது, நீ காப்பாற்றுவாய் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனாலும் கூட எங்கள் அவாவினாலே எங்கள் ஆசையினாலே உன்னிடத்திலே இந்த வரத்தை கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று தொடங்குகின்ற அந்த பெண்கள் உனக்கே அடைக்கலாம், அது உன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உனக்கே அடைக்கலாம் என்று ஆரம்பித்து அச்சத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம், பயத்தோடு சொல்லுகிறோம். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், எங்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற சுவாமியே உனக்கு ஒன்று சொல்லுகிறோம், உரைப்போம் கேள். உரைப்போம் கேள் என்றால் அவன் கேளாதே எல்லாம் கேட்டவன், கேளாதே கேட்டாரு அறியாதன் கெடுந்தில்லான், கேளாதே எல்லாம் கேட்டார் கிடையிலான், கேளாதே எல்லாம் கேட்டான் என்பது திருச்சரன். நம்மை போல அவனுக்கு காதுனால கேட்க வேண்டியதில்லை, நமக்கு காது ஒண்ணுதான் கேட்கும், மூக்கு கேட்காது கண்ணு கேட்காது காதுதான் கேட்கும். அவன் கருவிகள் இல்லாமையே கேட்கிறவன், கருவிகளால நம்ம அறிவோ அவன் கருவிகள் இல்லாமலே அறிகிறவன், அதனாலதான் கேளாதே எல்லாம் கேட்டான் என்று. அதனாலே தேவரீர் எங்கள் விண்ணப்பத்தை செவிசாய்த்தருட வேணும் என்று ஆரம்பித்து எங்கொங்கை நின்னன்பர் அல்லாருள் சேரற்க, இந்த உலக வாழ்வு சிவலோக வாழ்வு இரண்டையும் பெறுவதற்கு இவர்கள் அவாவுடையவர்களாக ஆசையுடையவர்களாக இந்த உலகத்து வாழ்வையும் சிவலோகத்து வாழ்வையும் பெறுவதற்கு ஆசையுடையவர்களாக இருக்கின்ற பெண்கள் இவர்கள். இப்ப நாம் அப்படித்தானே இருக்கிறோம், இந்த லோகத்து வாழ்வு வேணும் சிவலோகத்து வாழ்வு வேணும். பல பேர் சிவலோகத்து வாழ்வை நினைப்பது கிடையாது, பல பேர் சிவலோகத்து வாழ்வு நினைப்பது, இந்த உலகத்து வாழ்வு மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும், தெரியாது சிவலோக வாழ்வு சிவலோகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று வாழ்கின்ற வாழ்வு ஒன்று இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாது. அது இந்த துறையிலே இந்த முறையிலே வந்தவர்களுக்கு தான் இது வழங்கும். அதனாலே மண்ணில் நல்ல வண்ண வாழலாம், வைகளில் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஊர் குறைவில்லை என்று சொன்னார் அல்லவா திருஞான சம்பந்தர். இம்மையே தரும் சோறும் குறையும் ஏத்தலா இடர் கடலுமா, அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை என்று சொன்னார் அல்லவா சுந்தரம் சுவாமிகள். அதனாலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்வு நன்றாக அமையவும், அதற்கு மேலே இங்கே நன்றாக வாழ்ந்து விட்டா போதுமா? எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? சிறிது காலம் வாழ்வு என்பது சிறிது காலம், அப்புறம் முடிஞ்சு போற, அப்புறம் முடிஞ்ச ஒரு பாடு போற இடத்துலதான் வாழ்வு, அந்த வாழ்வு நன்றாக இருக்க வேணும் அல்லவா. அந்த வாழ்வுதான் சிவலோகத்துல வாழ்கின்ற வாழ்வுதான் நல்ல வாழ்வு, சிவலோக வாழ்வுதான் நல்ல வாழ்வு. இந்த இரண்டு வாழ்வையும் இந்த பாவ நோன்பு நோற்ற பெண்கள் பெறுவதற்கான ஆசையுடையவர்கள். இந்த லோகத்து வாழ்வையும் சிவலோகத்து வாழ்வு இரண்டையும் நல்ல முறையிலே பெற வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருப்பதனாலே சிவனிடத்திலே வேண்டிக் கொள்வோம். இந்த லோக வாழ்வு என்பது கணவனோடு வாழ்தல், மக்களோடு வாழ்வு, மனைவி மனைவி மக்கள் குடும்ப வாழ்வு, ஆண்களாக இருந்தா மனைவி மக்கள், பெண்ணுக்கு கணவன் பிள்ளைகள், இவ பெண்கள், பெண்கள் தான் வேண்டுகிறார்கள், வேண்டுகிறார்கள் பெண்கள் என்றால் உயிர்கள் எல்லாம் பெண்கள், உயிர்கள் எல்லாம் பெண்கள், தத்துவ அடிப்படையில உயிர்கள் எல்லாம் பெண்கள், சிவன் ஒருவனே புருஷன். அதனாலே எங்களுக்கு இந்த லோகத்து வாழ்வை நீ நன்றாக அமைத்து தர வேணும், அப்படி இந்த லோகத்து வாழ்வு நன்றாக அமைவதற்கு உன்னுடைய திருவடிக்கு மனவாக்கு காயங்களாலே பணி செய்கின்ற அன்பு உள்ள ஒரு நல்ல ஆடவன் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும். உன்னுடைய திருவடிக்கு அன்புடையவனாய் பக்தியுடையவனாய் இருக்கின்ற ஒரு மணமகன் எங்களுக்கு வர வேண்டும், அவனுடைய தோளிலே எங்களுடைய ஸ்தனம் கொங்குகள் தோய வேண்டும், அப்படிப்பட்ட கணவனாக அமையும். அப்படி அமைந்து விட்டால் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், அவன் சிவபக்தி உடையவனாக இருக்கிறான், இவள் சிவபக்தி உடையவளாக இருக்கிறாள், இருவரும் சிவனுக்கு தொண்டு செய்கின்றார்கள், இவள் சிவனுக்கும் துண்டு செய்கின்றாள், அந்த கணவனுக்கும் துண்டு செய்கின்றாள். கணவனுக்கு செய்கின்ற துண்டினாலே வருகிற ஒரு புண்ணியம், சிவனுக்கு செய்கின்ற துண்டினாலே வருகின்ற ஒரு புண்ணியம், சிவனடியாருக்கு செய்கின்ற துண்டினாலே வருகின்ற புண்ணியம், மூன்று வகையாக புண்ணியம் அவளுக்கு சேர்ந்து விடுகிறது. இப்படி மூன்று வகையாக புண்ணியம் சேரும் போது அவளுக்கு சிவலோக வாழ்வு கிடைக்கும் என்பதுல ஆட்சேபனே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாது ஐயோ இல்லையா, சந்தேகமே கிடையாது. ஒரு 50 லட்சம் பணம் இருக்குதுன்னா நல்ல மாடி வீடு 1 நம்பர் ஏசி பங்களா வாங்கலாம் இல்ல, வாங்கலாம் இல்ல, அது பணம் இல்லாதவன் வாங்க முடியாது இல்ல, அதுலயும் சந்தேகம் இல்ல. பணம் உள்ளவன் வாங்கலாம் இல்ல, அதுலயும் சந்தேகம் இல்லை. அது போல புண்ணியம் நிறைய இருந்தால் கணவனுக்கு செய்கின்ற துண்டு சிவனுக்கு செய்கின்ற துண்டு, கணவனே சிவனடியாராக வாய்த்து விட்டபடியினாலே சிவனடியாருக்கு செய்கின்ற துண்டு, மூன்று வகையாலே புண்ணியம் இவளுக்கு சேர்ந்து விடுகிறது. அதனாலதான் முன்னை பழம்புருக்கும் முன்னை பழம்புருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பெறானாக பெற்ற உன் சிறடியோ உன் அடியார் தாழ்முடியோ, அங்கவர்க்கே பாங்காவோ அன்னவரே எங்கடவர் ஆவார் அவர் வந்து சொன்ன வரிசையை துளும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்லுதி என்ன குறையும் எழுவோ எழுவாவாய் என்பது 9வது திருப்பாட்டிலே சொன்னார். அந்த திருப்பாட்டை வந்து இதுல நன்றாக வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் நயமாகவும் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாகவும் இதுல சொல்றாரு. அதனாலே எம் கொங்கை நண்பர் அல்லாததோடு சேர உன்னுடைய அன்புக்கு ஆட்பட்டவர்களாயிருக்கின்ற மெய்யடியாரிலேயே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும், அவர்கள் அவருடைய தோழையே எம்முடைய கொங்கைகள் தோய வேணும். எம் கொங்கை நின் நண்பர் அல்லாததோடு சேர கணவன் மனைவி இருவரும் சிவபக்தி உடையவர்களாக அன்புடையவர்களாக வைத்து விட்டால் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை சிவபக்தியுடைய குழந்தையா பிறகு. இப்ப ஞானசம்பந்தருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் இருவரும் சைவ நெறியிலே வந்தவர்களாம். மரபு இரண்டும் சைவ நெறி, மரபு இரண்டும் சைவ நெறி, வழிவந்த கேண்மையினார், வழிவந்த பரம்பரையா சொந்தம்ங்கிறார். பரம்பரையா சொந்தம், இந்த பரம்பரையும் சிவபெருமான் வழியிலே நின்று சைவ நெறியில் நிற்பவர்கள், இந்த பரம்பரையும் சைவ நெறியில் நின்று, மரபிரண்டும் சைவ நெறி, வழிவந்த கேண்மையினர், அரவணிந்த சடைமுடியார் அடியாளால் அறியார். சிவபெருமான் திருவடியை தவிர வேறு எந்த தெய்வமும் தெரியாதா அவர்கள், சிவன் சிவனை தவிர வேறு தெய்வம் தெரியாத, அரவணிந்த சடைமுடியார் அடியாளால் அறியார், சிவன் அடிதான் தெரியுமே தவிர வேற ஒரு தெய்வத்தினுடைய அடி தெரியாதுன்னார். அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது, பரவு திருநீற்றன்பு பாலித்தின் தன்மையராய் வரவு மறை மனை வாழ்க்கை வியப்பெய்தமேவு நாள் என்று சிவபாதவிரதரையும் பகவதி அம்மையாரையும் சொல்லுகிறார் ஋ஷிக்குலர். அப்படி இருந்தபடியனாலதான் ஒரு அற்புதமான குழந்தை பிறந்தது. இது ஒரு கட்சி, அது ஒரு கட்சியா இருந்துச்சுன்னா அது அது அந்த புள்ள என்ன கட்சியில பிறகுன்னு சொல்ல முடியாது, அது என்னமா ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் குடும்பம் 3 கட்சி அப்புறம் 4 கட்சி ஆகும் என்ன. அதனால கலப்பு திருமணம் ரொம்ப தவறு. கலப்பு திருமணம் ரெண்டு, அந்த ஜாதிக்கு ஒரு குணம் இருக்கும், இந்த ஜாதிக்கு ஒரு குணம் இருக்கும், அதுக்கு ஒரு குணம், இதுக்கு ஒரு புத்தி, ஐயா அதுக்கு பிறக்கிற புள்ள எத்தனை புத்தியா இருக்குமோ, ஐயோ சொல்லி முடியாது. உலகம் ரொம்ப இப்ப ஆகையினாலே இப்படி உன்னுடைய திருவடிக்கே அன்புடையவர்களாக இருக்கின்ற கணவன் எங்களுக்கு அமையும். எம் கொங்கை நண்பர் அல்லாதோடு சேர்க்க எம் கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்ய, எம்முடைய கைகளானது உன்னுடைய பூசைக்கும் உன்னுடைய அடியாரர்களுக்குமாகவே பணி செய்யும்படியாக எங்கள் கையில் இருக்கணும். பெரிய புராணத்திலே சொன்னார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே உமாதேவி சிவபெருமானை பூஜை பண்ணுகிறாள் காஞ்சிபுரத்திலே அப்படின்னு சொல்லி அதுல என்ன சொல்றாருன்னா, அவ எப்படி நினைச்சு பண்றான்னா அந்த கையினால ஆன பயன் இதுதான் நினைச்சு பூஜை பண்றாளாம். ஆர் பார்வதி கரந்தரும் பயன் இது நினைவுணர்வு, கரம் கரம்னா கை, கரம்னா கையே, கரம் தரும் பயன் இது என உணர்ந்து பூவெடுப்பது அர்ச்சிப்பது இதுதான் கையினாலான பயணம். சோறுதிங்கிறது கையினாலான பயன் அல்லவா, அதான் பூக்கை கொண்டு அறம் பொன்னடி போற்றிலா என்றது. கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து கம்பம் மேவிய உப்பர் நாயகர்வா நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகளை ஆவையும் பெறுகர் வரந்தரும் பொருளாம் மலை வள்ளி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தழு பூசை நாள்தோறும் திருவுளங்குளம் பெருகியது என்பது பெரிய குணம். அதனால கையினாலாகிய பயன் எது என்று கேட்டால் மலர் பறித்தல், மலர் பறித்தல், மலரால் அரிச்சித்தல், கையினாலே அரிச்சல், கைகால் கூப்பி தொழில் என்ன செய்ய என்ன எப்படி எப்படி கும்பிடுறது, கடிமா மலர் தூவி நின்று கடிமாமலர் தூவி நின்று வைவாய் பாம்பரை ஆர்த்தவரவனை கைகால் குப்பித்துளி கும்பிடுவது, கையினாலே கும்பிடுவது, கையினாலே மலர் எடுத்து அர்ச்சிப்பது, இதுதான் கையினாலான பயணம். அதை தவிர வேற அந்நியர்களுக்கும் அதையால உன்னை உன்னிடத்தில் பக்தி இல்லாதவர்களுக்கும் எங்கள் கை தொண்டு செய்யப்படாது, வேலை செய்யும். உன்னுடைய கைங்கரியத்துக்காகவே எங்கள் கை வேலை செய்யும். எங்கை உனக்கு அல்லாது எப்படி இது வந்து எப்படி சொல்றாருன்னா, செய்யவே கூடாதுங்கிறார், எப்பணியும் செய்ய இருக்கும். உன்னுடைய பணிக்காகவே இந்த கை என்று சொன்னால் மற்ற கருவிகள் அப்படித்தான், காலை சொல்ல வேண்டியதில்லை, மனசை சொல்ல வேண்டியதில்லை, இனம் பற்றி எல்லா கருவிகளும் உனக்கே பணி செய்ய வேணும். எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்ய இருக்க, செய்ய வேணும், எங்கை உனக்கே எப்போதும் பணி செய்ய வேணும் என்று உடன்பாட்டு முறையில சொல்லாமே செய்ய வேணும் என்று செய்ய இருக்க எதிர்மறையில சொல்றாரு, செய்யவே கூடாது சார். உன்னுடைய பணியை தவிர வேற எந்த பணியும் இந்த கை செய்யக்கூடாது என்று இப்படி எதிர்மறையில அதை உறுதிப்படுத்துது. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, கங்குல் என்றால் இரவு, பகல் என்றால் பகல் தான், இரவு பகல் எங்களுடைய கண்கள் உன்னையே காணும், வேறொரு பொருளையும் காணக்கூடாது. அகக்கண்ணாலும் சரி புறக்கண்ணாலும் சரி உன்னையே காணும். கண்கால் கண்ணும் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்டோல் வீசி நின்று ஆடும்புறான் கண்கால் காணும். அதனாலே கண்கள் எல்லாவற்றையும் காணும், காணக்கூடாதெல்லாம் காணும், காணக்கூடாதெல்லாம் காணும். சில ஜென்மங்கள் அதை பிரியமா பார்த்துக்கிட்டு கூட இருக்கும், பார்க்க கூடாத பிரியமா பாக்குறது, காணக்கூடாததை காணக்கூடாதது, கேட்கக்கூடாததை கேட்கக்கூடாது, பேசக்கூடாததை பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது நினைக்கக்கூடாது, செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யப்படாது. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோடம், செய்த பொல்லாத தீவனை பார்வையில் பாவங்கள், பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள், ஆயம் மற்றும் எல்லா பிள்ளையும் பொறுத்தர் வாங்கி செய்யும் என்பது பட்டினத்தார்கள். காதுனால பாவம் வரும், கண்ணால பாவம் வரும், மூக்கால பாவம் வரும், வாயினால பாவம் வரும், கையினால பாவம் வரும், காதுனால புண்ணிய வரும், கண்ணால புண்ணிய வரும், மூக்கினால புண்ணிய வரும், நாக்கினால புண்ணிய வரும், கையால புண்ணிய வரும். புண்ணியத்தில் ஈடுபடுத்தினா புண்ணிய வரும், பாவத்தில் ஈடுபடுத்தினா பாவம். அதனால கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, உன்னுடைய திருமீதியவே கண்டு கொண்டிருக்கவும் காணற்க. இங்கு பரிசு, இது எங்களுக்கு சிறப்பான பரிசு. பரிசு பரிசு என்றால் உயர் பாக்கியம். அப்படிப்பட்ட பரிசே எங்களுக்கு நீ தந்து விடுவாயானால், இதுல சிவலோகத்தை கூட அப்படி எல்லாம் கேட்கல, இங்கு பரிசே எமக்கு எங்கோன்னு எழுதிரு. இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருளினால், தந்தருளி விட்டால், கொடுத்து விட்டால், சூரியன் எங்கே உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. சூரியன் இப்ப கிடக்காதான உதிக்கிறேன், ஒரு நாளைக்கு மேற்க உதிச்சான்னு வச்சுக்க நமக்கு என்னமா இருக்கும், வடகூடு உயர்ந்தன தென்கூடு சாய்ந்த வான்பரைக்கே என்பார் பட்டினத்தார். அதனாலே சூரியன் உதிக்கிறது தவறு வந்தால் உலகம் அழிஞ்சு, சூரியன் உதிப்பது தவறு வந்தால் உலகம் அழியும். சூரியன் உதிக்கிறது தவறு இப்ப நமக்கு வந்திருந்து போதும் போல கலக்காதாரம் உதிச்சுக்கிட்டோம், மேற்கே மறையிற கிழக்க உதிக்கிறேன், இதுல மாற்றமே இல்லை. இதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு சுவாமி, யாரு, சூரியனை கண்ட்ரோல்ல வச்சிருக்க, எல்லா பொருளையும் சிவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, கண்டிஷன்ல கண்டிஷன். அவன் கிழக்க உதிக்கிறேன், வடக்க உதிக்கிட்டான்னு உலகம் அடி, அப்படியே உதிச்சா கூட எங்களுக்கு கவலை இல்லை. எங்களிலன் ஞாயிறு எமக்கு ஏறுவோம், இப்ப நாங்கள் கேட்ட வரத்தை நீ தந்து விட்டாயானால் சுவாமி, சூரிய எங்க உதிச்சான், வானம் தொலைங்கிலன், வானம் தொலைங்கிலன் இடி, மண் கம்பம் ஆயுள், மண் கம்பம் தான் பூகம்பம், பயமா இருக்கு. இப்ப கங்கையோ வெள்ள கோயிலாம் வந்துருக்குதான், நம்ம ஊருக்குல வராம இருக்கணும், எங்கேயும் வராம இருக்கணும் சுவாமி.
தமிழ்நாடு இந்த பேரழிவுக்கெல்லாம் முன்ன அதிகமா அகப்பட்டதல்ல, இந்த இயற்கை சீற்றத்துக்கு தமிழ்நாடு தப்பிச்சுக்கிட்டு எந்த ஒரு மதிப்பு இருக்கு. அது காரணம் நம்முடைய உரதான், நம்முடைய மக்களுடைய உரம். மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த இயற்கை சீர்த்தங்கள் நிறைய உண்டு, சேதங்கள் உண்டுன்னு நல்லா கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டுக்கு இப்படி வந்தது கிடையாது, தென்னாடுடைய சிவனாக இருப்பதனால வந்தது கிடையாது, அந்த நாட்டுக்கு வருதுன்னா அது நம்முடைய. அதனாலே சூரியன் எங்கே உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இந்த பெண்கள் சுவாமியிடத்துல ஒன்ன போனார். இது அப்படியே சித்தியாரில எடுத்துக்கிட்டாரு, இந்த எங்களிலன் ஞாயிறு என்கிறத சித்தியாரில எடுத்துக்கிட்டாரு அருண் சிவாஜி. புண்ணியம் மேல் நோக்கு இருக்கும், பாவம் கீழ் நோக்கும், புண்ணியம் சொர்க்கலோகம் முதலான சிவலோகம் வரையிலும் கொண்டு போகும். பாவம் கீழ் நோக்கு, கீழ் நோக்குன்னா நரகத்துக்கு கொண்டு போகும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அது புண்ணியனாய் சௌருமானை பூசித்த புண்ணியத்தினாலே அந்த புண்ணியத்தினால வந்த ஞானத்தினால் நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து பாவம் புண்ணியம் இரண்டையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாய் சொர்க்கலோகத்தும் போகாம பாதாளத்திலும் போகாம பூமியிலையும் இல்லாம இன்னும் ஒரு மூணுல ஒரு இல்லை ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி என்ன இகலோகத்தையும் முத்தி வரும். இங்கேயே சிவன் முக்தனாக இருப்பார். என்ன இகலோகத்தையும் முத்தி இவன்தார் எங்களிலன் ஞாயிறவக்கு என்றும் குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவகனில் கலந்து காயம் கழிந்தக்கால் இங்குமாய் கருதரன் போது பார் என்பது அந்த சித்தியாரில் வர்றப்பார். அதனால இங்கேயே சிவன் முத்தனாக இருப்பான். அதற்கு மேலே சிவபெருமானுடைய திருவருள் நிறைவிலே கலந்து விடுவான். சிவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் இவன் இருப்பான். சிவன் இருப்பது போல இவனும் எங்கும் இருப்பான். அப்படி கண்ணுதல்தன் நிறைவதில் கலந்து காயம் கழிந்த கால் எங்குமாய் கருதரம் போனிருப்பான் என்பது அந்த பாட்டு. ஆகையினாலே இந்த பாடலிலே இவர்கள் வேண்டுகிறவரான் உன்னுடைய அன்பர்கள் எங்களுக்கு கணவனாக வர வேணும், என்னுடைய கையை உனக்கே பணி செய்ய வேணும், வேறொருவருக்கும் செய்யக்கூடாது, எம்முடைய கண்ணு உன்னையே காணவனும் வேறொரு பொருளை காணப்படாது, இப்படி வரத்தை எங்களுக்கு கொடுத்து கொடுத்து விட்டேன்னா எங்களுக்கு சூரியன் எங்க உதிச்சாலும் எங்களுக்கு தவறு இல்லை என்று
உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா.
இந்த பாட்டுல இருந்து என்ன தெரியுதுமா, இல்லற வாழ்வு முத்திக்கு தடை இல்லை. இல்லற வாழ்வு முத்திக்கு தடை இப்ப இல்லற வாழ்வைத்தானே சொல்றாரு. அதே இல்லறத்துல இருந்தாலும் முத்தி உண்டு, துறவரத்துல இருந்தாலும் முத்தி உண்டு. இல்லறத்துல இருக்கிறவனும் முத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதையால இல்லறம் என்பது நல்லறம் தான். இல்லறம் அல்லது நல்லறம் வந்து என்றார் அப்பாதனாலே இல்லறத்துல இருந்து முத்தி பெற்றவர்கள் தானே நாயன்மார்கள். அத்தனால இல்லறத்துல இருந்து சிவ பக்தி செய்து கொண்டுதான் முத்தி பெற்றார் என்பதை இதுல சொல்லி அதற்கு மேலே 20வது பாடல்
போற்றி அருளுதனின் அடியாம்பாத மலர் போற்றி அருளுதனின் அந்தமாம் செந்தளிர்கள்.
இதுல முழுவதும் திருவடியே சொல்லுகிறார். இந்த 20வது பாட்டுல சாமியுடைய திருவடி கமலத்தையே சொல்லுகிறார். தேவரையுடைய திருவடி கமலங்களுக்கு வணக்கம். அது எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக இருப்பது, எல்லா பொருள்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் ஆதியாக முதலாக அந்த திருவடி எங்களுக்கு அருள் செய்வதா. போற்றி அருள்கனும் ஆதியாம் பாதம் ஆதியும் அந்தம இல்லா அரும்பெருஞ்சோதின்னு முதல் பாட்டுல தொடங்கினார. ஆதியும் அந்தம இல்லா அரும்பெருஞ்சோதி தொடங்கினவர் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாக இருப்பார். எல்லா உயிர்கள் என்று சொன்னால் பிரம்மன் முதலாக, பிரம்மன் விஷ்ணு முதலாக இருக்கிற முதலாக இருக்கிற அந்த உயிர்கள் இருந்து தாவரம் வரையிலும் எல்லா உயிர்களையும் தாவரம் ஓரதி உயிராச்சா அது வரையிலும் இருக்கின்ற உயிர் அத்தனைக்கும் அவன் என்ன பண்றான், அத்தனைக்கும் அதுக்கு உருவத்தை தருகிறார். உயிர்களுக்கு உடம்பை கொடுத்தல், உயிர்களுக்கு உடம்பை கொடுத்தல் படைத்தல். உயிரை படைக்கிறது கிடையாது, உயிர் எப்போதும் உள்ளது. உயிர்களுக்கு உடம்பை கொடுத்தல் தான் படைத்தல். அதனாலே போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொறுப்பாரும் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள். அப்படி உயிர்களுக்கு உடம்பை தந்து அந்த உயிர்களை ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் வாழ வைக்கிறான். அந்த வாழ வைத்தல் தான் காத்தல் புயல் போகம் என்று சொல்லுவது. அத காத்தலை போகம் என்று சொல்லுவது. போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள் கையால மலர் போன்ற அந்த திருவடி கமலங்கள் எல்லா உயிர்களுக்கும் உலக வாழ்வை தருகிறது, காத்தல் தொழிலை செய்கிறது. போற்றி எவ்வுயிருக்கும் ஈராம் இணையடிகள். ஈர் என்பதுதான் முடிவு. சங்காரம், சங்காரம் என்பது சிவனுக்கு சொந்தமான தொழில். எல்லாரையும் சங்காரம் பண்றவன் அவன் தான் கடைசியா. ஏன்னா அவன்தான் கடைசியா இருக்கிறதுனால எல்லாரையும் சங்காரம் பண்ணாத்தானே அவன் கெட்டிக்காரன்னு சொல்ல முடியும். எல்லாரையும் சங்காரம் பண்ணாத்தான் அவனுடைய ஆற்றல் தெரியும். பரம விஷ்ணுக்களை எல்லாம் சங்காரம் பண்றவன் சிவபெருமான். அதனாலே முடிவு இல்லாதவனாக இருப்பவன் எல்லாரையும் முடிப்பவனாக, முடிவு இல்லாதவனாக இருப்பவன் எல்லாரையும் முடிப்பவனாக இருப்பான் அவன்தான் சிவன். அதனாலே போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம நேடிகள். எல்லா உயிர் உலகம் முதலான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுவன். போற்றி மால் நான்முகனும் காணாத முன்னறியும். இப்போ சிருஷ்டி திதி சம்காரம் ஒன்றையும் சொல்லி நான்காவதா இருக்கிற மறைத்தல் சொல்லி, மறைத்தல் என்பதுதான் எல்லா நான்முகனும் காணாத புண்டரிகள் என்கின்ற அந்த வாக்கியத்தை சொல்லி அவர்களுக்கு மறைந்திருந்த நான்முகனும் திருமாறும் தேடிய போதும் மறைந்திருந்ததாக சொல்லி அதன் மூலமாக மறைத்தல் தொழிலை செய்வது அந்த திருவடியினர் அவர்களுக்கு மறைந்திருந்தது. அதனாலே மறைத்தல் என்பது அவன் உள்ளே இருந்து கொண்டே உயிரோடு தெரியாம இருக்கிற அது மறைத்தல், அது உள்ளே இருந்து கொண்டே உயிரோடு தெரியாம இருக்கிறான். நமக்கு முன்னையும் தெரியாம பின்னையும் தெரியாம இருக்கிறோம். மறைத்தல் தொழில ஏராளமான விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாதது எவ்வளவு இருக்குது அளவில்லை. அந்த மறைத்தல் தொழில்னால நமக்கு அனுகூலத்தை பண்றான், அனுகூலம். அதற்கு மேல போற்றியா உயிர் கொண்டருடும் பொன்மலர்கள், அப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஆகிய நான்கையும் செய்தவன் ஆகிய சுவாமி கடைசியா அனுக்கிரகத்தை பண்ணுகிறார். அந்த அனுக்கிரகம் தான் ஆட்கொண்டு அருள், உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். உய்தல் என்பது திருவருளோடு கலந்து வாழ்தான் உய்தல். உய்தல்னா பிழைத்துக் கொள்ளுது, பிழைத்துக் கொள்ளுது. உலக வாழ்வு வந்து பிழையானது, சிவனோடு வாழ்வதுதான் பிழைத்துக் கொள்ளுது, நல்ல பிழைப்பு என்று சொல்லுகிறார் அல்லவா. உலக வாழ்வு, உலக வாழ்வு என்பது நல்ல பிழைப்பு என்று சொல்லுவது. உலக வாழ்வு செல்வத்தோடு மகி மக்களோடு கொஞ்ச காலம் வாழ்றான் பாரு, கொஞ்ச காலம், அதை நல்ல பிழைப்பு என்று சொல்லுவாரு, நல்ல பிழைப்பு என்று சொல்லுவாரு. ஆனால் அது பிழையானதுதான். திருவருளோடு சேர்ந்து வாழ்கிறது நிலையானது, இது பிழையானது அது நிலையானது. அதனாலே அதை உய்ய ஆட்கொண்டும் கொண்டிருந்தார். இறைகளோடு இசைந்த இன்ப இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்பது சுந்தர தேவாரம். அதனால சிவனோடு கலந்து வாழ்கின்ற பெருவாழ்வு இருக்குதே, அந்த பெருவாழ்வு தான் அனுக்கிரகம். உலக வாழ்வு சிறு வாழ்வு, திருவருளோடு கலந்து வாழ்வது பெருவாழ்வு. அப்படிப்பட்ட பெருவாழ்வாகிய அனுக்கிரகத்தை, அதாவது முக்தி என்றும் சொல்லுவது, மோட்சம் என்றும் சொல்லுவது, அனுக்கிரகம் என்றும் சொல்லுவது. சிருஷ்டி திதி சமகாரம் துரோபவ அனுக்கிரகம் வடமொழியில படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது தமிழ். இப்படி பஞ்சகிருத்தியங்களையும் இது செய்கிறது என்றால் திருவடி தான் செய்திருக்கிறார். திருவடி தான் பஞ்சகிருத்தியங்களையும் செய்யும். இதுல வேற யாருக்கும் அதிகாரமே கிடையாது. பிரமா படைக்கிறா, விஷ்ணு காக்கிறாங்கிறதெல்லாம் உபசாரம். இது வர உண்மையிலே அவர்கள் படைக்கவில்லை, அவர்கள் காக்கவில்லை. படைப்பானும் காப்பானும் பார்க்கல் அருணேசம், படைப்பான் அயனென்றால் பாவம் அப்படி சொல்லிச்சாரு அருணகிரி அந்தாதி. பிரமா படைக்கிறான்னு சொன்னா பாவமா, படைப்பானும் காப்பானும் பார்க்கல் அருணேசன், படைப்பான் அயனென்றால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு படைப்பானே பிரமா படைக்கிறான்னா, தந்தலையே சோனேசன் தானறிந்த போதில் அயன் இன்று வரை ஏன் படைத்திலும் படைக்கிறான்னா, அவன் தலையை சிவபகவான் சொல்லிட்டார் இல்லவா, ஏன் இந்நேரத்திலையும் படைச்சுக்காம இருக்கிறான், நாலு தலையோட தானே இருக்கிறான், அஞ்சு தலையா இருந்தவன் நாலு தலையோட தானே இருக்கிறான். அப்படின்னா அவன் பரமா படைக்கிறான்னு சொல்றது பாவமா புண்ணியமா? பாவம் இடாங்க. அதனால படைப்பது சிவனே, காப்பதும் சிவனே, அழிப்பதும் சிவனே, மறைப்பதும் சிவனே, அனுக்கிரகமும் சிவன். பஞ்சகிருத்தியங்களையும் அவனே செய்கிறான், ஒருவனே செய்கின்றான். அது திருவாரத்துல நன்றாகவே சொன்னார், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதுவாய் ஒரு வரியில சொன்னார், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் என்றாரு. அங்க திருவம்பாவையில 12வது பாட்டுல ஆர்த்த பிறவி துயரடனாம் ஆர்த்தாடு தீர்த்தனத்தில் சித்தம்பலத்தை தீயாடும் கூத்தனை வானும் குவலையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடினார். வேற யாருக்கும் அதிகாரமே கிடையாது, சும்மா உபசாரமா போட்டிருக்காரு. பிரம்மாவுக்குள்ள இருந்து படைக்கிறாரு, விஷ்ணுக்குள்ள இருந்து காக்கிறார், குருத்தனுக்குள்ள இருந்து அழிக்கிறார். அதனால இப்படி எல்லா தொழில்களையும் திருவடியே செய்கின்றது என்று இந்த திருப்பாட்டிலே 20வது திருவம்பாவையிலே போற்றி அருளுகணன் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகணன் அந்தமான் செந்தளிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கு ஈராம் இணையடிகள், போற்றியமால் நான்முகனும் காணாத குண்டரிகம், போற்றியாம் உய்யவாட் கொண்டருளும் பொன்மர்கள், போற்றியாம் ஆறுகளின் நீர் ஆடையருவரம்பாவாய் என்பது இந்த திருவம்பாவை. அதனால இந்த திருவம்பாவை 20 பாடலும் தனிச்சிறப்புடையது, திருவாசகம் தனிச்சிறப்புடையது. திருவாசகத்துல இந்த திருவம்பாவை தனிச்சிறப்புடையது, அதனாலதான் திருவம்பாவை உற்சவம் என்றே இருக்கிறது. திருவம்பாவை உற்சவம் என்றே மார்கழி மாதம் 10 திருவாதிரை சதயத்துல தொடங்கி திருவாதிரை வரையிலும் 10 திருவம்பாவை உற்சவம். அந்த திருவம்பாவை உற்சவ காலத்துல திருவம்பாவை மாத்திரம்தான் பாடவேணும் என்கின்ற நெய்தி உள்ளது சைவத்தில. அதனால திருவம்பாவை மிக சிறப்புடையது. இது பஞ்சகத்தியத்தை அறிவிப்பது, இகலோக வாழ்வு பரலோக வாழ்வு எல்லாவற்றையும் சொல்லுவது, உயிர்களுடைய தன்மையை சொல்லுவது, சிவனுடைய பெருமையை சொல்லுவது. அதனால இது வந்து ஆன்மாவில் இருக்கிற ஞானவங்கண்ணமாயி ஆகிய மலங்களை கழுவுவது, உமாதேவியினுடைய பெருமையை அவள் செய்கின்ற கருணையை வியந்து சொல்லுவது, அதனால சக்தியை வியந்தது என்று முதலில் இருந்தாள். ஆகவே இப்படிப்பட்ட திருவம்பாவை ரொம்ப அற்புதமான பாடல்கள். கையால திருமுறை 12 நமக்கு கண் போன்றது, திருமுறை 12 நமக்கு கண் போன்றது. அந்த பன்னிரண்டு திருமுறையில திருவாசகம் கரு விழி போன்றது. கண்ணுல கரு, கண் என்பது இந்த வெண்மநிறம், கரு விழி, கண்ணுல இருக்கிற பாவை எல்லாம் சேர்ந்துதான் கண் பொதுவா. அதனால திருமுறை பன்னிரெண்டு கண் போன்றது, திருவாசகம் கரு விழி போன்றது. அதுல இருக்கிற திருவம்பாவை அந்த கருவிழியில இருக்கிற பாப்பா போன்றது, பாவை. அதனால கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் காவாயினாரு அப்படி சொல்லுவாங்க. கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய், அந்த மணியில ஆடுகின்ற பாவையாக இருக்கிறான். கண்ணாக இருக்கிறான், கண்ணிலே கருவிழியாக இருக்கிறான், அந்த கருவிழியில இருக்கிற பாவையாக இருக்கிறான். இதுவே என் செல்லுமே தேனே வானோர் செழுஞ்சுடவே செழுஞ்சுடன சோதிமிக்கு உருவே என் உறவே என் ஊனே ஊனி உள்ளமே உள்ளத்தின் உள்ளே என்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்லுனை நோய் அடையாவண்ண ஆவடுதன் துறையுறைய அமரவேரே என்பது நம்முடைய திருநாகர சுவாமிகள் திருத்தாண்டகம். அப்படிப்பட்ட திருத்தாண்டகத்துல கண் தண்ணீர் கருமணி, கருமணியில் பாவை. அதனால பாவை ஆடி இருந்தாக்கா எல்லாம் தெரியும், பாவை ஆடலைன்னா ஒன்றும் தெரியாது. அதனால அப்படி இந்த பாவை போன்ற சிறப்புடையது இந்த திருவம்பாவை. ஆகையினாலே இது ரொம்ப அற்புதமான பதிகம். நம்மால தெரிந்த வரையிலும் சொன்னோம், அதற்கு மேல வருவது திருவம்மானை என்று வருவது. திருவருள் நிறைந்த திருப்பாடல்களே திருவாசகம் முதலான நூல்களை அவசியமா கேட்க வேணும், அதனுடைய அருமையை அறிய வேணும். கேட்பதும் ஞானம், அறிவதும் ஞானம். கேட்பது ஞானம், கேட்பது ஞானம், கேட்பது ஞானம். அதற்கு மேல அதை உணர்வது அதை விட சிறப்புள்ள ஞானம். அதனாலதான் இதை ஞான பூசைன்னு சொல்லு. அதனாலதான் இது ஞான பூசை. ஞான நூல் தனி ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் என்ற ஈனமெலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்து இறைவனடி அடவிக்கும் எழில் ஞான பூசை என்பது சிவஞான சித்தியார். ஆகையினால் இப்படிப்பட்ட ஞான பூசையை தவறாது வந்து கலந்து கொண்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அடவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்ற நம்ம பார்வதி வான்முயில் வளாது வீக மலிவளஞ்சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ்க நான் வரை அறங்களும் உங்க நற்றமும் எழி மல்க மேன்மை உள் சைவ நிதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதீபதை.